புதுகை பன்மலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாரந்தோறும் புதன்கிழமை மாலை 3:30 நூலின்றி அமையாத உலகு என்ற நிகழ்ச்சியை புதுக்கோட்டை எஸ்ஆர் அரங்கநாதன் உலகத்தின் நிர்வாக இயக்குனர் திரு கோ சாமிநாதன் அவர்கள் வழங்கி வருகிறார். அந்த வகையில் இந்த வாரம் நாட்டுக்கு உழைத்த நல்லவர் பகத்சிங் என்ற புத்தக மதிப்புரையை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்துள்ளார். நேர்களை அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை 91.2 நேர்களுக்கு வணக்கம். நான் கோ சாமிநாதன், எஸ் ஆர் அரங்கநாதன் உலக நிர்வாகி. நூலின்றி அமையாத உலக என்ற நிகழ்விலே இன்று நாம் கேட்க இருப்பது எம்வி வெங்கட்ராம் எழுதிய நாட்டுக்கு உழைத்த நல்லவர் என்ற வரிசையில் பகத்சிங் பழனியப்பன் பிரதர்ஸ் வெளியிட்டுள்ளது 1970 வெளிவந்த நூலின் விலை ரூபாய் 30. நாட்டுக்கு சிறப்பப்படுவது எதனால்? நிலவளத்தாலும் நீர் வளத்தாலும் நாடு பெருமை பெறுகிறது. மலை வளத்தாலும் மிருக வளத்தாலும் அது உயர்வு எய்துகிறது. கனி வளத்தாலும் அது மாண்பு அடைகிறது. இவையாவும் சிறப்புகளே, ஐயமில்லை. இந்த புறவளங்கள் எல்லாம் இருந்தாலும் அகவளம் பண்பாடு இல்லாத மக்கள் கூட்டம் மலிந்ததொரு நாட்டை யாராவது போற்றுவார்களா? ஒரு நாட்டுக்கு சிறப்பு தருவது நாட்டு மக்களின் பண்பாடு தான். பாரத நாடு பழமையானது, நீண்ட நெடுங்காலமாக உலகத்துக்கு செந்நெறி காட்டுவது, ஆன்மீக வலிமையால் காலத்தை வென்று வாழ்வது. இங்கு தோன்றிய அறிஞர்கள், சிந்தனையாளர்கள், மகான்கள், தொழில் வல்லுநர்கள், மேதைகள் பலர் பலர், அவர்களால் தான் இந்த நாடு உயர்கிறது. நாட்டுக்கு உழைத்த அந்த நாள் நல்லவர்களின் வாழ்க்கை வரலாறுகளை படிப்பதால் நம்மை நாமே தூய்மைப்படுத்திக் கொள்ள முடியும். அதுவே ஒரு கல்வி. 3 தேசபக்தர்கள், மிக இளைஞர்கள், தாய் திருநாட்டை மாற்றான் ஆட்சி புரிய வெறுத்தார்கள் மற்றும் பல நண்பர்களுடன் சேர்ந்து அரசாங்கத்தை வன்முறையில் எதிர்த்தார்கள். அரசு அவர்களை சிறையில் அடைத்து வழக்கு நடத்துவதால் ஒரு கேலிக்கூத்து நடத்தியது. 3 தூக்கு தண்டனை விதித்தது. கவர்னர் ஜெனரலிடம் கருணை மனு அனுப்புங்கள், அவர் உங்களை தூக்கு தண்டனை ரத்து செய்வார் என்று ஆட்சியாளர்கள் அந்த 3 இளைஞர்களிடம் கூறினார்கள். நாங்கள் செய்தது தவறு, எங்களை மன்னியுங்கள் என்று இளைஞர்கள் கவர்னர் ஜெனரலை வேண்டிக் கொண்டார்களா? நாங்கள் இளைஞர்கள், வாழ வேண்டியவர்கள், எங்களிடம் இரக்கம் காட்டுங்கள் என்று கெஞ்சினார்களா? இல்லையே. இங்கிலாந்து நாட்டு மன்னர் 5 சார்ஜை எதிர்த்து போர் தொடுத்ததா எங்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. உங்களுடைய வழக்கு மன்றத்தின் முடிவுபடி பாரத நாட்டுக்கும் இங்கிலாந்து நாட்டுக்கும் போர் நடைபெற்றிருக்கிறது. நாங்கள் 3 அந்த போரில் கலந்து கொண்டவர்கள், போரில் பகைவர்களான உங்களிடம் மாட்டிக்கொண்டவர்கள். ஆகையால் நாங்கள் 3 போர் கைதிகள். மிக விரைவில் இறுதி போர் நடக்கும். அப்போது இறுதி முடிவும் கிடைக்கும். ஏகாதிபத்தியமும் முதலாளித்தத்துவமும் இன்னும் சில நாட்களுக்குள் தாம் உயிர் வாழ முடியும். ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து நடத்தும் இந்த போரில் பங்கு கொண்டதை பற்றி நாங்கள் கருவப்படுகிறோம். நாங்கள் இந்த யுத்தத்தை தொடங்கவில்லை. எங்களோடு இந்த யுத்தம் முடிந்தும் போகாது. வரலாற்று நிகழ்ச்சிகளின் விளைவே இந்த போர். எங்களை தூக்குமடைக்கு அனுப்புவது என முடிவு செய்துவிட்டீர்கள், அனுப்புவதுதான் போகிறீர்கள். உங்கள் கையில் அதிகாரமும் வலிமையும் இருக்கிறது. தடியெடுத்தவன் தண்டல்காரன் என்பதே உங்களுடைய அரசியல் நீதி. எங்களுடைய வழக்கை நீங்கள் நடத்திய முறையிலிருந்தே உங்களுடைய இந்த நீதியை யாரும் புரிந்து கொள்ள முடியும். இரக்கம் காட்டும். நாங்கள் இதுவரை ஒரு காலம் இறந்ததில்லை. இப்போதும் நாங்கள் இறக்கவில்லை. நாங்கள் உங்களிடம் இரக்கத்தை எதிர்பார்க்கவும் இல்லை. உங்களுடைய வழக்கு மன்றத்தின் முடிவுபடி நாங்கள் போரில் பங்கு கொண்டவர்கள். ஆகையால் நாங்கள் யுத்த கைதிகள் என்பதையே கூற விரும்புகிறோம். ஆகவே எங்களை போர்க்கைதிகளாக நடத்த வேண்டும் என்றுதான் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். எங்களை தூக்குமடைக்கு அனுப்ப வேண்டாம். உங்களுடைய இராணுவத்துக்கு கட்டளையிடுங்கள். இராணுவ வீரர்கள் எங்களை துப்பாக்கிகள் சுட்டு தள்ளட்டும். எங்களுடைய இந்த வேண்டுகோளை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் என்று மிகவும் ஆவலாக எதிர்பார்க்கிறோம். 3 தேசபக்தர்களும் கவர்னர் ஜெனரலுக்கு எழுதிய கடிதத்தின் ஒரு பகுதி இது. போர்க்கைதிகளாக சுடப்படுவதை தான் அவர்கள் விரும்பினார்கள். கருணை காட்டும்படி அவர்கள் வேண்டிக் கொள்ளவில்லை. தண்டனை ரத்து செய்யவோ கோரவில்லை. நாட்டுக்கு உயிர் துறப்பதையே பெரும் கௌரவமாக நினைத்து கருவப்பட்டவர்கள் அந்த 3 வீரர்கள், பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ். பஞ்சாப் ராஜ்யத்தில் ராயல்பூர் மாவட்டத்தில் ஒரு சீக்கிய குடும்பத்தில் தோன்றியவர் பகத்சிங். அவருடைய பார்ட்னர் சர்தார் அர்ஜுன் சிங் தேச பக்தி மிக்கவர். அவருடைய சகோதரர்கள் அரசாங்கத்து ஊழியம் புரிந்து செல்வத்துடனும் செல்வாக்குடனும் வாழ்ந்தார்கள். ஆனால் அர்ஜுன் சிங் நாட்டு தொண்டுக்கெனவே தம்மை பணித்து கொண்டவர். இன்னல் பலவற்றையும் விரும்பி ஏற்றுக்கொண்டவர். அவரது மனைவி ஜெயக்கவுர் அவரும் நாட்டுப்பற்று மிக்கவராகவே திகழ்ந்தார். இந்த வீர தம்பதிகளுக்கு 3 புதல்வர்கள், ச சர்தார் கிஷன் சிங், சர்தார் அஜித் சிங், சர்தார் ஸ்வர்ண சிங். மூன்று சகோதரர்களும் தேசப்பற்று மிக்கவர்களாக சிறைப்பட்டும் நாடு கடத்தப்பட்டும் வறுமை வயப்பட்டும் பல துன்பங்களை அனுபவித்தார்கள். இந்த மூன்று சகோதரர்களின் அஜித் சிங் செல்வம் படைத்தவர். நாட்டின் அடிமைத்தனத்தை அவரால் பொறுக்க முடியவில்லை. விடுதலை போராட்டத்திற்காக அவர் தம் குடும்ப இன்பத்தையே துறந்தார். பஞ்சாப் கேசரி, பஞ்சாப் சிங்கம் என்று இன்றும் போற்றப்படும் லாலா லஜபதி ராய் அஜித் சிங்கை பின்பற்றிதான் அரசியலில் ஈடுபட்டார் என்பார்கள். 1905 வங்கப்பிரிவினை அமலுக்கு வந்தது. வங்காள மக்களின் சுதந்திர வேட்கை தூண்ட வேண்டுமென்று வங்காள மாகாணம் துண்டிக்கப்பட்டது. வங்காளத்தில் கிளர்ச்சி நடந்தது. அக்கிளர்ச்சி பஞ்சாபில் எதிரொலித்தது. சர்தார் அஜித் சிங்கும் லாலா லஜபதி ராய், சூபி அம்பா பிரசாத் போன்ற தலைவர்கள் பஞ்சாப் முழுவதும் சுற்றி மக்களை கிளர்ச்சி புரிய செய்தார்கள். பகத்சிங்கின் தந்தை சர்தார் கிஷன் சிங் மற்றொரு சிற்றப்பா சுவர்ண சிங்கும் கிளர்ச்சியில் பங்கு கொண்டனர். பஞ்சாப் மக்கள் விடுதலை வேட்கையில் ஈடுபட்ட மக்கள் விடுதலை வேட்கைக்காக பகத்சிங்கின் குடும்பத்தினர் நேராக போராட்டத்தில் கலந்து கொண்டது மட்டுமல்லாமல் ஏராளமான பண உதவியும் செய்தார்கள். அஜித் சிங்கும் சிறையில் அடைக்கப்பட்டார். சுமார் ஓராண்டு காலம் பர்மாவில் சிறைவாசம் அனுபவித்தார். பகத்சிங் தந்தை கிஷன் சிங்கும் சிற்றப்பா சுவர்ண சிங்கும் ராஜதுரோகமாக சொற்பொழிவாற்றியதாக குற்றம் சாட்டப்பட்டார்கள். சுவர்ண சிங் சிறையிலேயே காலமானார். 1907 அக்டோபர் 8 நாள் கிஷன் சிங்கிற்கு பகத்சிங் மகனாக பிறந்தார். சீக்கிய மாணவர்கள் படிப்பதற்காகவே கால்சா ஹை ஸ்கூல் இருந்தது. சீக்கியர்கள் தங்கள் குழந்தைகளை அந்த பள்ளிக்கு அனுப்புவது வழக்கம். ஆனால் கிஷன் சிங் பகத்சிங்கை அப்பள்ளிக்கு அனுப்ப விரும்பவில்லை. அப்பள்ளி அதிகாரிகள் ராஜபக்தியுடன் அரசாங்கத்துக்கு பணிந்து நடந்தார்கள். தேசபக்தரான கிஷன் சிங்கிற்கு பள்ளி அதிகாரிகளின் இப்போக்கு பிடிக்கவில்லை. இளம் குழந்தைகளுக்கு அடிமை புத்தி புகட்டுவதை முற்றிலும் வெறுத்தார். தமது மகனை தயானந்த ஆங்கில வைதிக கல்லூரி லாகூரில் சேர்த்தார். பகத்சிங் மெட்ரிகுலேஷனை தேறி 9 வகுப்பு படிக்க கான்பூர் காங்கிரஸிற்கு போனார். பள்ளி படிப்பு முடிந்து தேசிய கல்லூரியில் பயின்றார். பஞ்சாபில் பப்பரகாளி என்ற இரகசிய சங்கம் நிறுவப்பட்டது. நாட்டு விடுதலைக்கு வன்முறையை மேற்கொள்ளுமாறு இச்சங்கம் பிரச்சாரம் செய்தது. 14 வயதேயான பகத்சிங்கிற்கு இச்சங்கம் கொள்கை பிடித்தது. 1914-15 ஆண்டுகளில் பல இரகசிய சங்கங்கள் சுறுசுறுப்பாக இயங்கின. பிரிட்டன் அப்போது ஜெர்மனியுடன் போராடி கொண்டிருந்தது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி புரட்சி செய்து அரசை கவிழ்க்க புரட்சிக்காரர்கள் திட்டமிட்டார்கள். பகத்சிங்கின் தந்தை புரட்சிக்காரர்களுக்கு 1000 ரூபாய்களை கொடுத்து உதவினார். அந்த குற்றத்திற்காக பகத்சிங்கின் தந்தை சிறையில் அடைக்கப்பட்டார். அலகாபாத்தில் புரட்சி தலைவர்கள் கூடினார்கள். இந்துஸ்தான் ரிபப்ளிக்கன் அசோசியேஷன் பெயரில் புதிய நிறுவனம் அமைத்தனர். சங்கத்தின் முக்கிய நிர்வாகி ஜெகதீஷ் சந்திர சட்டர்ஜி. பஞ்சாபிலிருந்து கான்பூருக்கு வந்த பகத்சிங் உறுப்பினரானார். பணபலம் இல்லாமல் எந்த இயக்கமும் நடக்கும். இச்சங்கத்திற்கு பணம் தேவை, புரட்சி செய்ய ஆயுதங்கள் தேவை, வெடிகுண்டுகள் தேவை, அவற்றுக்கும் பணம் தேவை. இரகசிய சங்கங்கள் வெளிப்படையாக நிதி திரட்ட முடியுமா? முடியாதல்லவா. இப்புரட்சிக்காரர்கள் 1926 கஹோரி என்ற ரயில்வே ஸ்டேஷனில் ரயிலை நிறுத்தி அதிலிருந்து அரசாங்க கஜானாவை கொள்ளையடித்தனர். போலீஸார் இதனை கண்டுபிடித்து பல உறுப்பினர்களை கைது செய்தனர். காகோரி கொள்ளை என ரயில் கொள்ளை வழக்கு புகழ் பெற்றது. பஞ்சாபில் போலீசிடம் சிக்காமல் பகத்சிங் தப்பி லாகூருக்கு திரும்பினார். காகோரி ரயில் கொள்ளை வழக்கில் 4 தூக்கிலிடப்பட்டனர். பகத்சிங்கின் அருமை நண்பர் பலர் போய்விட்டனர். பகத்சிங் குமரினார். அரசை பழிவாங்க விஜயகுமார் என்ற நண்பருடன் இணைந்து ஐக்கிய மாகாணம் பீகாரிலும் சுற்றுப்பயணம் செய்து புரட்சி சங்கத்தின் நோக்கங்களை விளக்கி கூறினார். 1926 ராமலீலா மைதானத்தில் தசரா விழா நடைபெற்ற கூட்டத்தில் வெடிகுண்டு வீசப்பட்டது. பகத்சிங் வீசியதாக கைது செய்யப்பட்டார். சீர்திருத்த சிறையில் அடைக்கப்பட்டார். 60,000 ரூபாய்க்கு முச்சலிக்கா ஜாமீன் கொடுத்து குடும்பத்தினர் அவரை வெளியில் அழைத்து வந்தனர். வெளியில் வந்த பகத்சிங் வங்காளத்து புரட்சி வீரர்களை எளிதில் சந்தித்தார். வங்க வீரர்கள்தான் வாழ்நாளில் பெரும்பகுதியை சிறையில் கழித்தவர்கள். வங்க வீரர்களை சந்தித்ததால் புரட்சியாளர்களுக்கு வெடிகுண்டுகள் மிக தேவை என்று பகத்சிங்கும் விஜயகுமாரும் கருதினர். ஆக்ராவில் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து இங்கு வெடிகுண்டு தயாரிப்பாளரிடம் வெடிகுண்டு தயாரிக்கும் முறையை கற்றுக்கொண்டார்கள். 1929 ஏப்ரல் 8 நாள் சட்டமன்றத்தில் 2 வெடிகுண்டுகள் திடுமென வெடித்தன. சட்டமன்றத்தின் குழப்பம் நிலவியது. பல உறுப்பினர்கள் பக்கத்தில் இருந்த அறைக்கும் சிலர் கக்கூசுக்கும் சென்று மறைந்து கொண்டார்கள். மோதிலால் நேரு, மதன்மோகன் மாளவியா, சர் ஜேம்ஸ் கிரோர் என்ற ஆங்கில உறுப்பினர் முதலியவர்கள் தாம் நிலை குலையாமல் உட்கார்ந்திருந்தார்கள். வெடிகுண்டு வீசியவர்கள் பகத்சிங் படுகேச்சார். இந்துஸ்தான் ரிப்பப்ளிக்கன் அசோசியேஷன் உறுப்பினர் பகத்சிங்கும் படுகேச்சர் இருவரும் விரும்பியிருந்தால் அந்த இடத்திலிருந்து ஓடியிருக்கலாம். ஆனால் அவர்கள் ஓடவில்லை. அவர்களிடம் ரிவால்வர் இருந்தது. விரும்பியிருந்தால் அரசு அதிகாரிகளை சுட்டிருக்கலாம், ஆனால் சுடவில்லை. இருவரும் தங்களிடம் இருந்த ரிவால்வர்களை காவலுக்கு இருந்த போலீஸ் சார்ஜென்ட்டுக்கு முன்னால் இருந்த நாற்காலியில் வைத்தார்கள். புரட்சி வாழ்க, ஏகாதிபத்தியம் ஒழுக என முழக்கம் செய்தார்கள். இந்த இரு முழக்கங்களை பாரத நாட்டில் எழுப்பியவர்கள் இவர்கள்தானாம். சாண்டர்ஸ் கொலை சம்பந்தமாகவும் தில்லி சட்டமன்றத்தில் வெடிகுண்டுகள் எரிந்து சம்பந்தமாகவும் போலீஸ் இடையே இடையீடு இல்லாமல் புலன் விசாரணை நடத்தி 19 இளைஞர்களை கைது செய்தனர். லாகூர் உதவி போலீஸ் சூப்பரண்டன் சாண்டர்ஸ் கொலை செய்ததாகவும் லாகூரிலும் கான்பூரிலும் வெடிகுண்டு பட்டறைகளை நடத்தியதாகவும் தில்லி சட்டமன்றத்தில் வெடிகுண்டு எரிந்ததாகவும் இன்னும் பல குற்றங்கள் புரிந்ததற்காக குற்றம் சாட்டப்பட்ட பகத்சிங்கும் படுகேச்சர் தத்தாவும் இவ்வழக்கில் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டனர். நாட்டு விடுதலைக்காக பகத்சிங், சுகதேவ், ராஜகுரு மூவரும் இன்னுயிரை தியாகம் செய்தனர். வழக்கமாக காலை 6 நிறைவேற்றப்படும் தூக்கு தண்டனை மாலை 7 நிறைவேற்றப்பட்டது. லாகூர் நகரமெங்கும் மாவட்ட மாஜிஸ்ட்ரேட் கையொப்பமிட்ட சுவரொட்டிகள் பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் ஆகியோரின் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது. சிறைக்கு வெளியே பிரேதங்களை எடுத்து சென்று சத்லஜ் ஆற்றின் கரையில் எரித்து சாம்பல் ஆற்றில் கரைக்கப்பட்டது என்று அந்த தகவல் கூறியது. நாட்டிற்காக பாடுபட்ட விடுதலை செய்த விடுதலைக்காக உயிர் நீத்த தியாகிகளின் உடல்களையோ சாம்பலையோ மக்கள் காண இயலவில்லை. நூலின்றி அமையாத உலகு என்ற இந்த நிகழ்விலே நாட்டு குலைத்த நல்லவர் என்ற தலைப்பிலே பகத்சிங்கின் சேவையையும் அவரது தொண்டினையும் கேட்டீர்கள். தங்களுக்கு நன்றி.
நேர்களே, இதுவரை நாட்டுக்கு உழைத்த நல்லவர் பகத்சிங் என்ற புத்தகம் அதிபுரையை நமக்கு வழங்கிய புதுக்கோட்டை SR அரங்கநாதன் உலகத்தின் நிர்வாக இயக்குனர் திரு கோ சாமிநாதன் அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலனை இலக்கங்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும் புதுகை FM 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.